அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வையும் குறைவற்றதாக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
பிரியமான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யாக்கோபு தனது மாமனான லாபானுடைய வீட்டிலிருந்து தன் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் ஒட்டகங்களோடும் மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தோடும் கூட புறப்பட்டான் என்று வாசித்தோம். மாமனாகிய லாபான் மயிர் கத்தரிக்கு சென்றிருந்த பொழுது அவ்வாறு அவன் பதான் அராமிலிருந்து வெளியேறினான். அவன் வெளியேற காரணம் என்ன? கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். எனவே ராகேலையும் லேயாளையும் அழைத்து அதை குறித்து பேசி அவர்கள் முடிவெடுத்து புறப்பட்டார்கள். இதை கேள்விப்பட்ட லாபான் அவர்களை பின்தொடர்ந்து வேகமாக போனான். இரண்டு பேருக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரம் இருந்தது. ஆனால் அவர்களை கைப்பற்றும்படி வேகமாக புறப்பட்டு போன லாபானை தேவன் இரவிலே சந்தித்து, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். அதைத்தான் இறுதியாக நாம் சிந்தித்தோம். இன்று நாம் ஆதியாகமம் 31:25 முதல் சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31:25. லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரோட கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். லாபானை சற்றே கவனியுங்கள். அவனும் தந்திரமான ஒரு மனிதன்தான். கோபத்தோடும் எரிச்சலோடும் தான் அவன் புறப்பட்டு வருகிறான். தனக்குரிய சொத்து எல்லாவற்றையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டு போகிறான் என்பது போல அவன் வருகிறான். சொல்ல வேண்டுமென்றால், யாக்கோபை கொலை செய்துவிட்டுக்கூட தன்னுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் வருகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 31:26-27. அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. அவனுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? ஒரு அருமையான பிரிவு உபசார விழாவை அவனுடைய குடும்பத்திற்கு கொடுக்காமல் யாக்கோபு அவர்களை அழைத்து வந்தது போன்ற ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஏற்படும்படியாக பேசுகிறான். இவ்வாறு அவன் சொன்னானே ஒழிய அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கவே மாட்டான். மேலும் அவன் சொல்வதை கேளுங்கள். குடும்ப உணர்ச்சிகளை எழுப்பும் காரியங்களை அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 31:28, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். அவனுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? என் பிள்ளைகள் என்று அவன் சொல்வது அவனுடைய பேர பிள்ளைகளை கூறுகிறான். இந்த உலக சரித்திரத்தை பொறுத்த மட்டிலேயும் இந்த பிள்ளைகள் மிகவும் குறிப்பிடத்தக்க பிள்ளைகள். வசனம் 29 பாருங்கள். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். கவனித்தீர்களா? தொடர்ந்து பேச பேச அவன் உள்ளத்தின் ஆழத்தின் வார்த்தைகள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அவன் உண்மையாகவே தீமை செய்யும் நோக்கத்தோடுதான் புறப்பட்டு வந்தான் என்றும், தேவனே யாக்கோபுக்கு தீமை எதுவும் செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார் என்றும் கூறுகிறான். வசனம் 30 பாருங்கள். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடிக் கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இப்பொழுது தனது வீட்டிலே திருட்டு போன அந்த சொருபங்களை குறித்து கேட்கிறான். உண்மையாகவே ராகேல் அந்த சொருபங்களை திருடி வந்தது யாக்கோபுக்கு தெரியாது. லாபானின் கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது லாபானிடத்திலே சொல்லிக் கொள்ளாமல் வந்ததை குறித்துதான் அவன் பேசுகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 31:31, யாக்கோபு லாபானுக்கு பிரதித்திரமாக, உம்முடைய குமாரத்தைகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன். அருமையானவர்களே, தனது மனைவிகளையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு எளிதிலே லாபானுடைய வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என்பதை யாக்கோபு அறிந்திருந்தான். எனவேதான் அவ்வாறு கூறினான். வசனம் 32, ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக் கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடிக் கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அருமையானவர்களே, லாபான் வீட்டிலிருந்து எதையுமே தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ திருடியிருக்க மாட்டார்கள் என்று யாக்கோபு நினைத்தான். கவனிங்கள், யாக்கோபு லாபானுடைய வார்த்தையை நம்பினது போல தெரியவில்லை. ஆனால் லாபானும் யாக்கோபை நம்பினான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அதுவும் தவறுதான். இரண்டு பேருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை இல்லை. எத்தனை பரிதாபமான ஒரு சூழ்நிலை இல்லையா? 20 ஆண்டுகள் கூட இருந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கும் எத்தனை குடும்பங்களிலே கணவன் மனைவி எத்தனையோ ஆண்டுகளாய் இணைந்து வாழ்ந்திருந்தாலும் நம்பிக்கையில்லாத சூழ்நிலையை பார்க்கிறோம். எத்தனை உறவுகள் அதனாலே முறிகிறது இல்லையா? சரி, ஆதியாகமம் 31:33-35 வரை பாருங்கள். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சொரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. உண்மையாகவே தன்னுடைய பிள்ளைகளிலே யாரிடத்திலாவது அவைகள் இருக்கும் என்று எண்ணினான். ராகேல் லாபானின் மகள் இல்லையா? அவளும் தந்திரமாக அதை எடுத்து ஒட்டகத்தின் மேல் உட்கார்வதற்காக பயன்படுத்தும் அந்த சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேலே உட்கார்ந்து கொண்டாள். அவளுடைய சரீரத்திலே அன்றைக்கு சுகமில்லை, ஆனபடினாலே தான் அவருக்கு மரியாதை செலுத்தும்படியாக எழுந்திருக்கவில்லை என்றும் கூறுகிறாள். ஆனால் உண்மையாகவே அவள் அதை மறைத்து வைத்திருக்கும்படியாகவே அவ்வாறு செய்தாள். இந்த குடும்பத்தின் உண்மையான நிலைமையை இவ்வளவு தெளிவாக பார்க்கிறோம் இல்லையா? அருமையானவர்களே, அந்த சொரூபங்கள் நாம் நினைப்பதை விட அந்த குடும்பத்தினருக்கு முக்கியமான காரியமாய் இருந்திருக்கும். யாருடைய கரத்திலே அவைகள் இருக்கிறதோ அவர்களே குடும்பத்திற்கு பொறுப்பாளிகளாய் இருக்கிறார்கள். அப்படியென்றால் லாபான் வைத்திருந்த அத்தனையுமே யாக்கோபு பெற்றுக் கொள்ளப் போகிறான் என்ற அர்த்தத்திலே அவள் எடுத்துக் கொள்கிறாள். இந்த எண்ணமும் லாபானுக்குள்ளே இருந்தபடினாலே தான் இத்தனை கோபத்தோடு அவைகளை அவன் தேடிக் கொண்டு வருகிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாக்கோபு பெற்றுக் கொள்வதை லாபான் விரும்பவில்லை. ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக யாக்கோபு பெற்றுக் கொண்டு விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அந்த சொரூபங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போனவுடனே யாக்கோபுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது. சரி, அந்த சொரூபங்கள் தங்களுடைய கூடாரங்களிலே எங்குமே இல்லை என்று எண்ணுகிறான். எனவே தனது மாமனை அவன் கடிந்து கொள்கிறான். பாருங்கள் 36 வசனம், அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? இப்பொழுது யாக்கோபின் சத்தம் உயர்கிறது. இத்தனை காலம் அவன் கற்றுக்கொண்ட காரியங்களினாலே இப்பொழுது உறுதியாக பேச துணிகிறான். வசனம் 38 பாருங்கள், இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. கவனித்தீர்களா? லாபானுக்கு உண்டாயிருந்த மந்தையின் கடாக்களை கூட தான் தின்னவில்லை என்று சொல்கிறான். பொருள் என்ன? எல்லாவற்றிற்காகவும் அவன் வேலை செய்தான், அவன் செலுத்தி தீர்த்தான். வசனம் 39, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். அந்த நாட்களிலே எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் கிடையாது. வேறு ஏதாவது மிருகம் ஆடுகளை கொண்டுவிட்டால் அல்லது பகலிலோ இரவிலோ களவு போய்விட்டால் அதற்காக யாக்கோபு கொடுத்து தீர்த்தான். இதை பார்க்கும்பொழுது லாபான் எவ்வளவு கடினமான ஒரு எஜமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வசனம் 40 பாருங்கள். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். யாக்கோபுக்கு கோடை விடுமுறை கூட கிடையாது. குளிர் அதிகமாயிருந்தாலும் அந்த மந்தைகளோடே போய் அவன் தங்க வேண்டும். பல இரவுகளிலே மந்தைக்கு பாதுகாவலாக அவன் இருக்க வேண்டும். வசனம் 41 பாருங்கள். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். இதுதான் யாக்கோபுக்கு நடந்த காரியம். யாக்கோபு தந்திரமான ஒரு மனிதன்தான். தன்னுடைய பாவத்துக்காக அவனுக்கு தண்டனை இல்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் தேவன் யாக்கோபை அவ்வாறு விட்டுவிடவில்லை. ஏனென்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தான் வீட்டில் இருக்கும்பொழுதே தேவனுக்கென்று பரிபூர்ணமாய் தன்னை ஒப்பு கொடுப்பதை யாக்கோபு மறுத்தான். எனவே லாபானுக்கு அடிமையாக இருக்கும்படி அவனுக்கு நேரிட்டது. மதிப்போடும் மரியாதையோடும் வந்து ஒரு மனைவியை பெற்றுக் கொள்ளும்படியாய் வந்தான். ஆனால் நடந்தது என்ன? இத்தனை ஆண்டுகள் அந்த மனைவிகளுக்காய் வேலை செய்தான். தனது சொந்த வீட்டிலே முதலாவது பிறந்தவனின் மதிப்பான சிரேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து தேவன் மதிக்கிறவராயிருக்கிறார். ஆனால் யாக்கோபு அதை ஏசாவினிடத்திலிருந்து திருடிக் கொண்டான். எனவேதான் யாக்கோபை லாபானின் வீட்டிலே தேவனே ஒரு வேலைக்காரனாய் வைத்தார். யாக்கோபு தனது தகப்பனை ஏமாற்றினான். எனவே அவனுடைய மாமனால் ஏமாற்றப்பட்டான். இளையவனாய் இருந்து கொண்டே அவன் மூத்தவனுக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்ள விரும்பினான். ஆனால் மூத்தவனைப் போல இருந்த இடத்திலே இளையவனைப் போல வாங்கி கட்டினான். தனது சகோதரனை ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். தகப்பனாரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தாயோடு சேர்ந்து ஏமாற்று வேலை செய்தான். பின்னான காலங்களிலே அதே யாக்கோபின் குமாரர்களே அவனை ஏமாற்றி விடுவதை நாம் பார்க்கப் போகிறோம். ஒரு ஆட்டை கொன்று யோசேப்பின் பலவர்ண அங்கியை அதிலே துவைத்து யாக்கோபுக்கு அதிக பிரியமான மகனான யோசேப்பு மரித்து போனான் என்று அவர்கள் போய் சொன்னார்கள். அருமையானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வசனம் 42 பாருங்கள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். நீதிமன்றத்திலே தன்னுடைய நேரம் வந்தபொழுது தனக்குரிய காரியங்களை பேசுவது போல கூற வேண்டிய காரியங்கள் எல்லாம் கூறிவிட்டான். இப்பொழுது லாபானை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து செல்லப்போகிறான். ஒரு ஒப்பந்தத்தோடு ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் பிரிந்து செல்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 31 அதிகாரம் 43-44 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதித்துரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவும் என்றான். பிரியமானவர்களே, இரண்டு பேருமே ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கிறார்கள். யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்துகிறான். மேலும் கற்களை குவியலாகவும் சேர்க்கிறார்கள். அந்த குவியலின் மேலே உட்கார்ந்து உணவு சாப்பிடுகிறார்கள். லாபான் அந்த இடத்திற்கு ஜகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையேத் என்று பெயரிட்டான். தொடர்ந்து வசனங்கள் 48-49 பாருங்கள். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலையேத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். இங்கே நாம் பார்க்கிறது போல கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் என்பது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அல்ல. இதன் பொருள் என்னவென்றால், இனி நீ என்னிடத்திலிருந்து திருடாதபடி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது என்று சொல்வதுதான் அது. இவ்வாறு கூறிக்கொண்ட பிறகு ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகிறார்கள். இந்த கற்குவியலே அவர்கள் இரண்டு பேருக்கும் நடுவாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு பெயர்தான் மிஸ்பா. எனவே இதை தாண்டி ஒருவர் பின்னால் ஒருவர் இனி வரப்போவதில்லை என்பதை தீர்க்கமாக தீர்மானித்து விட்டார்கள். 54-55 வசனங்களை பாருங்கள். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 32 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆதியாகமம் 32 அதிகாரம் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான நிலைமையை நமக்கு காண்பிக்கிறது. இங்கே யாக்கோபு மனம் திரும்பினான் என்று சொல்ல முடியாது. அவன் மாம்சீகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் தேவனுடைய மனிதனாய் இருக்கிறான். இந்த காரணத்தினால்தான் பிரியமானவர்களே, நாம் எந்த ஒரு கிறிஸ்தவர்களையும் நியாயம் தீர்க்க முடியாது என்று சொல்கிறோம். இந்த அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல தெரியாது. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை குறித்து உறுதியானவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் உண்மையாக கடவுளுடைய பிள்ளைகளா இல்லையா என்பது தேவனுடைய கரத்திலேதான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்களைப் போல அவர்கள் செயல்படுகிறதில்லை. கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்தை அவர்கள் காட்டுகிறதில்லை. யாக்கோபும் தேவனோடு நடந்தான் என்பதை நாம் கூற முடியவில்லை. என்றாலும் தேவன் அவனிடத்திலே தரிசனமாகி கூறிய காரியங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து செயல்படுகிறான். தேவனுடைய உன்னதமான சாட்சியாய் இருக்க வேண்டியவன் சாட்சியற்றவனாயிருக்கிறான். ஆனால் அவ்வாறே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தொடர முடியாது. எனவே தேவன் அவனோடு செயல்பட போகிறார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தேவன் அவனை பிடிப்பதற்காக அவன் தொடை நரம்பை சுளுக்க செய்ய வேண்டியிருந்தது. அவர் அவனை ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது. எபிரேயர் 12 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் அவருடைய முறை. பிரியமானவர்களே, லோத்துவும் கடவுளுடைய பிள்ளையைப் போல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழவில்லை. ஆனால் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்கிறான். 2 பேதுரு 2 அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறது என்ன? லோத்து மற்றவருடைய பொல்லாப்பு நிமித்தம் தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவனாய்த்தான் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, லோத்துவும் நெருப்பிலே போட்டு எடுக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். சோதோம் குமராவின் மேலே வந்த நெருப்பிற்கு அவன் தப்பினான். என்றாலும் தேவன் அவனை அக்கரையின் வழியாய் கடந்து வர பண்ணினார் என்று சொல்லலாம். அதுதான் யாக்கோபின் அனுபவமும் கூட. லாபான் என்னும் மாமன் மூலமாக படிக்க வேண்டிய பாடங்களை அவன் படித்தான். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் தேர்ச்சி பெற்றவனாய் வெளியே வருகிறான். 10 முறை லாபான் யாக்கோபின் சம்பளத்தை மாற்றினான். சொல்லப்போனால் ஒவ்வொரு 2 வருஷத்திற்கு மத்தியிலேயும் அவன் மாற்றியிருப்பான். ஒவ்வொரு முறை ஒப்பந்தம் செய்யும் பொழுதும் யாக்கோபுக்கு இது பாதகமாகவே முடிவடையும்படியாய் இருந்தது. அதுதான் அவனுடைய அனுபவம். இப்பொழுது தேவன் யாக்கோபோடே இடைபட போகிறதை நாம் வாசிக்க போகிறோம். ஏனென்றால் தேவனுக்கு அவன் பிரதிநிதியாயிருக்கும்படியாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அவனோடு செயல்பட்டு தொடர்ந்து அவனோடு அவர் செய்யப்போகிற காரியங்களை நாம் பார்க்கப் போகிறோம். ஆதியாகமம் 32 அதிகாரத்திற்கு ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்தை கருத்து வசனமாக நாம் சொல்லலாம். ஏனென்றால் அதுதான் யாக்கோபின் அனுபவமும். வாசிக்கிறேன், ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவனுடைய உண்மையான சாட்சியாயிருக்கும்படியாக அவருடைய பணியிலே பயனுள்ள கனி கொடுக்கும் ஒருவனாயிருக்கும்படியாக தேவனே அவனோடு நேரடியாக இடைபடுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 32 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். தொடர்ந்து 3-5 வசனங்களையும் பாருங்கள். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்திலிருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக அண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். இப்பொழுதும் கூட தேவன் அவனை உன் தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்ன பிறகும் ஏசா தன்மேல் கோபமாயிருப்பானோ என்று பயந்து கொண்டு யாக்கோபு தேவனை விசுவாசியாமல் தந்திரமுள்ளவனாய் செயல்படுகிறான். அந்த பழக்கத்தை அவனால் விட்டுவிட முடியவில்லை. லாபானுடைய வீட்டிலே எத்தனை அனுபவங்களை அவன் பட்டிருந்தாலும் அவன் வாழ்க்கையிலே இன்னமும் விசுவாசமில்லை, மாற்றமில்லை. இப்பொழுது தன் தகப்பன் தேசத்தை நோக்கி திரும்புகிறான். தேவன் கூறியபடினாலேதான் அவன் புறப்பட்டு போகிறான். 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டை விட்டு வரும்பொழுது ஏசாவின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்க்கிறான். ஏனென்றால் ஏசா யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தான். இப்பொழுது தனது வேலைக்காரர்களை முன்னே அனுப்பி நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்திலே போய் என்று ஏசாவை உயர்த்தி கூறுகிறான். ஆனால் தன்னை குறித்து அவன் சொல்லும்பொழுது உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படியாக கட்டளை கொடுக்கிறான். இதற்கு முன்னர் யாக்கோபு இவ்விதமாக பேசியதில்லை. சிரேஷ்டபுத்திர பாகத்திற்காக சகோதரனை ஏமாற்றினான். ஆசீர்வாதங்களையும் களவாய் எடுத்துக்கொண்டான். ஒரு கெட்ட மனிதனாகவே செயல்பட்டு வந்தான். இப்பொழுது அவனுடைய பேச்சு வித்தியாசமானதாயிருக்கிறது. லாபானுடைய வீட்டிலே பெற்ற அனுபவங்களினாலே சில காரியங்களை கற்றுக்கொண்டான் என்று சொல்லலாம். என் ஆண்டவனாகிய ஏசா என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு என்றும் சொல்ல சொல்லுகிறான். வசனம் 6 பாருங்கள். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். இந்த செய்தி யாக்கோபை மிகவும் பயத்திற்குள்ளாக ஆக்கிவிட்டது. இப்படி அவன் 400 பேரோடு வருவதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஒருவேளை யாக்கோபு போய் வந்த வேலைக்காரர்களை பார்த்து அவன் கசப்பான வார்த்தைகள் எதையும் சொன்னானா, கோபமான வார்த்தைகளை பேசினாரா என்று மாறி மாறி கேட்டிருப்பான். ஒருவேளை ஒரு வேலைக்காரன் இல்லை, உம்மை பார்ப்பதை குறித்து அவர் மகிழ்ச்சியோடு தான் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறியிருப்பான். ஏசா மகிழ்ச்சியோடு காணப்படுவது யாக்கோபுக்கு ஒரு ஆறுதலை தரவில்லை. ஒருவேளை தன்மேலே பழியை தீர்த்துக் கொள்ள நேரம் வந்துவிட்டது என்பதனாலே தான் ஏசா மகிழ்ச்சியாய் இருந்திருப்பான் என்று அவன் நினைக்கிறான். என்ன இருந்தாலும் யாக்கோபு மனநிலை குழம்பியவனாக காணப்படுகிறான். ஆதியாகமம் 32:7-8 பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடமுண்டு என்றான். தந்திரமானவர்களின் எண்ணம் எப்பொழுதும் தந்திரமாகவே செயல்படும். கெட்ட காரியத்தை அவன் யோசிக்கிறான். இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்று சிந்திக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்த்திருக்கும் பொழுதும் அது அப்படி நடந்துவிடுமோ, இது இப்படி நடந்துவிடுமோ என்று நமக்கு எதிரானதாகவே நம்முடைய சிந்தனை வேலை செய்கிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் நமது உள்ளத்திலே இருக்கும். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் எதை குறித்தாவது பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும் என்றால் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படி தேவன் செய்வார். எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏசா தன்னை பார்க்க வருகிறானே, அப்படி என்றால் ஒரு பகுதியையாவது நான் தப்புவித்துக் கொள்ளலாம் என்று 2 பகுதிகளாக பிரிக்கிறான். இப்பொழுது யாக்கோபு வேறு என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆதியாகமம் 32:9-10. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கவனித்தீர்களா? இப்பொழுது தன்னுடைய பயத்தின் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். எந்த உறவிலே கூப்பிடுகிறான்? என் தேவனே என்று அவன் கூப்பிடவில்லை. தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனே என்று கூப்பிடுகிறான். அருமையானவர்களே, இப்பொழுது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே சில மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுதுதான் முதலாவதாக அவனே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறான். முதல் முறையாக தன்னுடைய பாவ வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே அவன் ஒத்துக்கொள்கிறான். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, எத்தனையோ கிறிஸ்தவர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்கிறதில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? சிலர் சொல்வார்கள், நானெல்லாம் பாவி அல்ல, நான் எந்த பாவத்தையுமே செய்கிறதில்லை என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவிகள்தான். தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஜீவனோடு நாம் வாழும் காலம் வரை பழைய மனுஷ சுவாபம் நமக்கு உள்ளேதான் இருக்கப் போகிறது. இந்த காரணத்தினாலே நாம் பரலோகத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்கள் அல்ல. அந்த சுபாவத்தோடு நம்மை தேவன் பரலோகத்திற்குள்ளே அனுமதிக்கப் போவதும் இல்லை. இந்த காரணத்தினாலேதான் தேவன் ஒரு புதிய சுபாவத்தை நமக்குள்ளே தர வேண்டியதிருக்கிறது. பழைய மனுஷ சுபாவம் சரி செய்யப்பட முடியாதது. இப்பொழுதுதான் யாக்கோபு தன் எதற்கும் தகுதியுள்ளவன் அல்ல என்பதை உணர்கிறான், கூறுகிறான். இப்படிப்பட்ட மனநிலைமையோடு தேவனை தேடுகிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் கண்டுகொள்வார். தாங்கள் ஒன்றுமில்லை, தாங்கள் பாவிகள் என்பதை அறிக்கையிடுகிறவர்களோடு தேவன் உரையாடுவார். இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிற காரியம் என்ன? நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான ஐயா, அருமையான சகோதரியே, தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய இருதயத்திலே உண்மையாகவே ஒரு மாற்றம் ஏற்பட அவர் எதிர்பார்க்கிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் ஒன்றுமில்லை என்பதை அறிக்கையிடுங்கள். உங்கள் பாவங்களை ஒவ்வொன்றாய் அவருடைய பாதத்திலே ஒத்துக்கொள்ளுங்கள். உண்மையான உங்கள் இருதயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் உங்களோடும் அவர் தொடர்ந்து பேசுவார். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கற்றுத்தருவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. நீதிமொழிகள் 19:17.